ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆண்டவனே சாப்பிட்டான் அந்த விஷத்தை அல்லவா, அடியாரம் சாப்பிட்டார், அவனும் குழச்சுக்கிட்டான் இவனும் குழச்சுக்கிட்டான். அதை சேர்க்கிறா சொல்ற, அவனுக்கே அது அமுதமாச்சே, அது அவனுக்கே அமுதமாச்சே, அதனால இவருக்கும் அமுதமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது போராதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ண, இதையும் போச்சுட்டாரு. சரி இவரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, யானையை விட்டு விடற சொல்லலாம். இந்த சைவர்கள் எல்லாம் ஒன்னா கூடி ஏண்டா அவருக்கு விஷத்தை கொடுத்து, ஏண்டா அவரை நீக்கதையில போட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னு இந்த பெரிய புராணத்துல வருதா? இந்த விஷயம் எல்லாம் அந்த சமணர்கள்லாம் ஒன்னா கூடி செய்தாங்கன்னு எழுதுன சேர்க்கிறார். மதுரை கோயில்ல எல்லாருமா ஒன்னா கூடி இப்படி அப்பர் சாமிக்கு விஷத்தை கொடுத்தது தவறு அப்படின்னு கூட்டம் போட்டு கேட்டாங்கன்னு இருக்கா இதுல? இல்ல. ஏன் இன்னைக்கும் கேட்க மாட்டாங்க? இன்னைக்குதான் யாராவது ரெண்டு என்ன கொடுக்கட்டும், அத்தனை பேரும் எழுச்சி போயிடுங்க. இவர் மேடையில் கண்ணாப்பின்னா பேசிவிட்டாரு, அதனால்தான் வாங்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். கரூர்ல ஒருத்தர் இருந்தார், ஒரு பக்தர். இந்த பெரிய புராணத்தில் வர்ற கதையைத்தான் சொல்றேன். கரூர்ல ஒரு பெரிய பக்தர். சிவத்தொண்டுக்கு யாரு இடையூறாக இருக்கிறார்களோ அவர்களை இந்த மழுவால் வெட்டி விடுவேன் அப்படின்னு வச்சுட்டு. சிவத்தொண்டுக்கு யார் இடைஞ்சாலும் வெட்டி விடுவோம் அப்படி ஒரு தொண்டர். ஒரு தொண்டர் என்ன பண்ணாரு, பூ எடுத்துக்கிட்டு போனார் விடிய கால வேளையில. இந்த ஒரு கொம்பு பூ எடுக்கும் போது எப்படி எடுக்கணும்னு நியதி இருக்கு, எப்படி எடுத்துக்கிட்டு போகணும், எப்படி எடுக்கணும். இப்ப நாம என்ன பண்றோம், என் பேர்ல யாரும் வருத்தப்படாதீங்க, எப்படி கோயிலுக்கு எல்லாம் வாங்கி சாத்துறாங்க சொல்றேன், யாராவது பூக்காரங்க இருக்க போறாங்க வந்து, சரி நான் சொல்லி ஏதாவது வந்தாலும் பாத்துக்கோ. நான் ஒரு நாள் கச்சேரி பண்ணிவிட்டு என்னுடைய நண்பர் வீட்டுல படுத்திருந்தேன். விடிய காலம் எந்திரிச்சு இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறி கிண்டி வந்து இறங்கி கிண்டியில இருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் வண்டியில ஏறணும். உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் ஒரே சைடுல தான் ஏறி இறங்குவாங்க, இன்னொரு சைடு சும்மாவே இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லவா? ஆமா. இந்த இறங்காத பகுதி இருக்கு பாருங்க, அதுல ஒரு பொம்னாட்டி என்ன பண்ண, மடி நிறைய பூவை வாங்கி கட்டிக்கினேன் வந்து ஏறணும். எதுல கட்டிருக்கிறா பூவ? மடியில. நல்லா வீட்டுல இருக்கிறவனே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறான், வீடு வாசல் இருக்கிறவனே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறான். அவன் எத்தனை நாளைக்கு ஒருத்தர குளிச்சிருப்பாளோ, அந்த புடவை எப்ப துவைச்சாலோ சாமி யாருக்கு தெரியும் இல்லையா? அந்த புடவையில இந்த பூவை வாங்கிக்கினான். இப்பதான் நாரும் கூட குடுக்கறானே, பூ வாங்கினா நாரும் கூடவே குடுக்கறான். அந்த நாரும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்த, இந்த காத்துல உட்கார்ந்து இத அந்த ஒரு பக்கம் இறங்காத பக்கம் இருக்க அதுல உட்காந்துட்டு கட்டிக்கிட்டே வந்தான். இந்த நாரு காஞ்சி போச்சு, என்ன பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? போஸ்ட் ஆபீஸுக்கு போறோம், ஸ்டாம்ப் வாங்குறோம், அங்க பசை இல்ல, ஆண்டவன் கொடுத்த பசை நம்மள்ட்ட இருக்கவே இருக்கு. இந்த நாரை என்ன பண்ண தெரியுமில்ல, இத கட்டி கொண்டாந்து கட்டக ஓரத்துக்கிட்ட கொண்டாந்து வச்சுக்கிட்டா. சாமிநாதன் குளிச்சு குளிச்சுக்கிட்டு, ஆஹா நீ திங்கக்கிழமை மீனாட்சிக்கு பூ வாங்கி கொண்டு போடணும், அதை வாங்கி கொண்டு போய் ரெண்டு முகத்தை வாங்கி கொண்டு போட்டான் மீனாட்சிக்கு. என்னைக்கு குளிச்சாலோ, என்னைக்கு துவைச்ச புடவையோ, பல்லுடக்கினாலோ இல்லையோ, கடவுளே அதுல போட்டு இழுத்த நூல் அதை கொண்டு மீனாட்சிக்கு போட்டு தாயே என்ன காப்பாத்து, ஏ எச்சி பூடோ மீனாட்சி என்ன தெரியுமா, ஏ தாமனாதா எச்சி பூடா டோய் அழுவாய் இருந்தா சொல்லிருப்பா. பாவம் என்னைக்கு பேசினாலும் குமரகுருபரருக்கு பேசினா இந்த மாலைன்னு குறித்து சொல்லி போட்டா அப்படின்னு வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் பேசினதாக எனக்கு தெரியல, யாருக்கா பேசினாலும் இந்தாப்பா முத்தந்து முத்தந்தருகவே முத்தந்தருகன்னு போடுறியா முத்து மாலை இருந்தான்னு போட்டான்னு வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் பேசினதா எனக்கு கதையில எங்கேயும் வரல. ஏன் பேச முடியல, அக்கிரமும் ஜாஸ்தியா போச்சு, எப்படி பேச இல்லவா? ஆக இந்த பூவை எப்படி எடுக்கணும், கையை அலம்பிவிட்டு குளிச்சுட்டு முழிவிட்டு கையை அலம்பிவிட்டு அந்த குடலைய கையில எடுத்தா மறுபடியும் இந்த உடம்புல தலை அரிச்சிருந்துங்க, அது சொரிஞ்சு விட்டு மறுபடியும் போடக்கூடாது, உடம்புல மறுபடியும் படக்கூடாது, அப்படியே பேசக்கூடாது, வாய கட்டிக்கும். அப்படி போ, பூ கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் உண்டு, அதை வச்சுதான் கட்டணும், எங்க வேணாலும் போட்டு கட்டக்கூடாது. இன்னைக்கு சில தாய்மார்கள் என்ன பண்றாங்க, பூவை வாங்கி ஒரு முழம் வாங்கி தான் ஒரு அரை முழம் வச்சுக்கிட்டு குழந்தைக்கு கொஞ்சம் வைக்கணும், அப்படியே பல்லால கடிச்சு விடுறாங்க. மங்கள பொருள் அது வாயினால கடிக்கப்பட கூடாது அல்லவா. இந்த பூவை எடுத்துக்கிட்டு போனாரு ஒரு அடியார். பட்டத்து யானை, சோழனுடைய பட்டத்து யானை குளிச்சுக்கிட்டு தெருவில் போறது என்ன பண்ணுச்சு, இது என்னமோ குடலையில பூ மாறி இருக்குதுன்னு அப்படி ஒரு கைய அப்படி விட்டுது. குடலையில் இருக்கிற பூ பூரா அவ்வளவு சிந்தி போச்சு. இந்த யானை அப்படி மோந்து பார்த்தது, இன்னும் கீழே போட்டு விட்டு காலால ஒரு தேய் தேய்ச்சி விட்டுருந்தது. சிவனே சிவனே சிவனே, உனக்கு பூ கொண்டு வந்தாண்டடா அப்பா, எவ்வளவு போயிட்டு இவருக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அந்த வேளை இந்த எரிபத்த நாயனார் வந்தார். சிவனுக்கு போற பூவை இந்த பட்டத்து யானை சிந்திச்சா, ஒரு தாவு தாவுனாரு, அந்த யானை மேல ஏறி உட்கார்ந்தார். மழுவினாலே அது அது துதிக்கைய ஒரு வெட்டு வெட்டினார் பாருங்க, துதிக்க துண்டா ஓடி போய் திடீர்னு அந்த யானை எல்லாருமா ஓடி போய். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஒண்ணா பக்கத்துல எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தீட்டு விட்டார். அஞ்சாறு பேர் அவுட்டு, யானையும் அவுட்டு. நேர ஆச அரசன் போனா, பட்டத்து யானையை கொன்று விட்டார்கள். விரோதி தான் கொண்டிருப்பான். எல்லாரும் அவன் அங்கிருந்து வந்த பார்த்தான். ஒரு வெட்டினவர் பயந்தாங்குழி இருந்தா ஓடி இருப்பார். இந்த மழை வச்சுக்கிட்டு அங்கேயே நிக்கிறார் யானைகிட்டே. சோழன் நினைச்சான், தவறு இல்லாமல் இவர் செய்திருக்க மாட்டார். சுவாமி என்ன நடந்ததுன்னு கேட்டார். கோயிலுக்கு போற பூவை இந்த யானை சிந்தி விட்டது, நான் தான் வெட்டினேன். சொல்லுவானா, சொல்ல முடியுமா, அந்த தைரியம் வருமா, நடக்குமா? ஒரு கட்சிக்காரன், ஒரு கட்சிக்காரங்களை இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கட்சிக்காரன், கட்சி தொண்டர்ல இருக்கிறவங்களை சொல்ல முடியுமா? நடக்காது. நான் தான் வெட்டினேன். அந்த அரசன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த யானை என்னது, இந்த குற்றம் எனக்கும் உண்டு, என்னை வெட்டி விடுங்கள், என்னை வெட்டிடுங்க சாமி அப்படின்னு சொன்னான் அந்த அரசன். படார் அவன் கையில் இருந்த வாழை வாங்கினார். நாம என்ன நினைப்போம், அந்த வாழலான இவரை வெட்ட போறான்னு நினைச்சோம். இல்ல, நாம வெட்டுறோம்னா அவன் வெட்டிக்க போறான்னு இந்த வாழை வாங்கிட்டாரான். இவர் சேர்க்கிறார் சொல்ற, நாம அவனை வெட்டலன்னா அவன் தற்கொலை பண்ணிக்கலாம்ல, வெட்டிட்டான், அதுக்காண்ட அந்த வாழை திடீர்னு வாங்கிட்டாராங்க என்று வரலாறு வருகிறது. நான் தெருவில் நின்று பாடின போது டே குடிக்கிறியா, எல்லாரும் ஓடனா, இப்ப நாவுக்கரசருக்கு மாத்திரம் இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? எல்லாரும் ஓடி போடுவோம், ஒருத்தரும் கூட்டம் போட்டு அவரை கண்டிக்கல, கிடையாது. அவ்வளவுதான், யானையை விட்டு இடற செய்தான். அப்பவும் சொன்னார் சாமி, சுண்ணவன் சந்தன உடையும் கொல்லாமையே விரதமாக கொண்டவன் செய்யற வேலை இது. எறும்ப கொண்டா பாவம், ஈய கொண்டா பாவம் சொல்லிவிட்டு கல்லுல கட்டி தூக்கி போட்டான். விட்டுறேன் இந்த சொற்றுனை வேதியன் பாடினார்னு வருகிற இடத்துல அந்த சொற்றுனை வேதியனுக்கு எத்தனை பதம் உண்டோ அத்தனையும் அப்படியே சொல்றார் சாமி. அப்படியே இந்த சொற்றுனை வேதியன் எப்படி பாடுறோமோ அதே மாதிரியே பாடிவிடலாம். அதையும் சொற்றுனை வேதியன் கல்லு மிதந்ததாக பெரிய புராணம் சொல்லுகிறது. கல்லு மிதந்தது சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றா தெரியுமா? இது ஆச்சரியம் இல்லை கிடையாது, கல்லு மிதந்தது ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். ஏன் இந்த மாக்களை இந்த பவக்கடலில் இருந்து ஏற்றுகிற அஞ்செழுத்து இந்த நாவுக்கரசை ஏற்றினது ஒரு அற்புதமா? கிடையாது. எல்லா உயிர்களையும் ஈடேற்றக்கூடிய மந்திரம் நமச்சிவாய மந்திரம். இந்த நாவுக்கரசை ஏற்றினது ஒரு பிரமாதமா? கிடையாது, ஒரு அற்புதம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்படி சேக்கிழார் தன்னுடைய கருத்தை பல இடங்களில் சொல்லுகிறார். இன்னொன்னு என்ன சொல்றார் தெரியுமா? சுந்தரர் கைலாய மலையில பெண்களை பார்த்து விருப்பப்பட்டார், தவறுன்னு தன்னுடைய எண்ணத்தை அப்படி திருப்பிட்டார் இல்லையா? தவறுன்னு அப்ப பெண்களை பார்த்தது தவறுன்னு சுந்தரர் எண்ணிவிட்டார் இல்லையா? அதே மாதிரி அந்த பெண்கள் இவரை பார்த்து விருப்பப்பட்டார்கள், பார்த்தது தவறுன்னு தன்னுடைய எண்ணத்தை திருப்பிக் கொண்டார்கள். கதையை இவர் தான் சொல்றாரு, கதையவே இவர் தான் சொல்றாரு. சரி, சிவன் சன்னதிக்கு போனார்கள். சிவன் சொன்னா, சுந்தரா பெண்களை பார்த்து விருப்பப்பட்டாயா, நீ பூலோகத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அவரும் தவறுன்னு தான் சொன்னார். அம்பிகை சன்னதிக்கு போனாரு, அம்பிகை அந்த ரெண்டு பெண்களையும் நீ அவரை பார்த்து விருப்பப்பட்டாயா, பூலோகத்துக்கு போ, இருந்து அனுபவிச்சுட்டாங்க. ஆக மூணு நாலு அஞ்சு பேரும் தவறுன்னு சொன்ன ஒன்றை இந்த கதையை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் தவறு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். தவறு இல்லை அப்படின்ட்டார். ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டா, தவறு இங்க வரலன்னு சொன்னா திருத்தொண்ட தொகைன்னு ஒரு நூல் வந்திருக்காது. திருத்தொண்ட தொகை தான் இதற்கு ஆதாரமான நூல். இதற்கு இந்த பெரிய புராணத்துக்கு ஆதாரமான நூல் திருத்தொண்ட தொகை. அது இல்லைன்னா இவருக்கு இது வந்திருக்காது. ஆனா தனக்கு மூலப்பொருள் கொடுத்தவனை குற்றம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. மூலப்பொருள் கொடுத்தவனை குற்றம் சொல்லலாமா? வீட்டில் இருக்கிற மனைவி சாயரட்ச வேலை நான் கொஞ்சம் அப்படி ஆடிக்கிட்டு வந்தாங்கன்னா ஏதோ மயக்கமாக வந்தாங்கன்னு சொல்லலாம, தவிர விலை மதுவை உண்டாங்கன்னு. ஏ இது விலை மது இல்ல, அதுக்கு சொல்றது என்னது? மலிவு மலிவு மது உண்டுட்டு வந்தாங்கன்னு அவர் சொல்லக்கூடாது. ஏதோ கொஞ்சம் மயக்கமா ஆடிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஆமா, நல்லா குடிச்சு விட்டு கொஞ்சம் மேலே ஊத்திட்டு ஆடிட்டு வந்து தொலைச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அவ. ஆமா, அது போல இங்க தவறையும் சேர்க்கிறார் ஒருமான் தவறு என்று சொல்லவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, காவியத்துக்கு தலைவனும் தலைவனை குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இது கல்லு மிதந்துட்டு போகுதாவது, திருப்பாதிரி புலியூர்ல போய் கரையேறார். அவர் ஏறின இடம் கரையேற விட்ட குப்பம் என்று இன்றும் இருக்கிறது. அங்க போன உடனே இந்த திருப்பாதிரி புலியூர் ஈசனை பார்த்து ஒரு அற்புதமான திருப்பதியும் சொல்றார். இந்தாளுமாய் எனக்கு எந்தையுமாய் இந்தாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் உங்காய் உலகம் படைத்து வந்தான் மனந்து மரத்துள்ளி and இல்லையா, ஒரு வரம் கேட்கிற சாமி எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன வரம் தெரியுமா?
புழுவாய்
பாடிட்டு நேர திருவதிய விருட்டாமுக்கு வர்றாரு. எப்படி நேர திருவதிய விருட்டாமுக்கு வர்றார்? திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமி எழுந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? சமணர்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துறதுக்காக. அந்த செயல் அவருக்கு எங்க கை கொடுச்சு? மதுரையில் இல்லையா? மதுரையில தான் கை கொடுச்சு. இங்க அனல்வாதம் புனல்வாதம் இப்படி மூன்று வாதத்தில் ஜெயிக்கிறார். இந்த மூன்று வாதத்தில் ஜெயிக்கிறவரை இந்த மன்னர் இந்த அனல்வாதத்தில் பாடினது எது? போகமார்த்த புன்முலையாள். அந்த பதியம்தான் அவருக்கு இந்த பச்சை திருப்பதியம்னு கிடைச்சது. சரி, அதுக்கு பச்சை திருப்பதியம்னு பேர். இந்த பதியத்தின் நினைப்பில் தான் என்ன பண்றாரு, இங்க எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே நேர திருநள்ளாத்துக்கு போறாரு சாமி. இந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு நேரம் எங்க போறாரு? அங்கதான் போறாரு. ஏன்? அனல்வாதத்தில் தனக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது அந்த ஒரு பதியம். அதனால என்ன பண்ணாரு, நேரம் அங்க போயிட்டார். ஒரு பதியம் இந்த ஒரு பதியமா போயிட்டது, சரியா போச்சு. இன்னொரு பதியம் பொது பதியமா போச்சு, எந்த ஊரும் குறிப்பிடாம போச்சு. ஒன்னு திருநள்ளாத்து பதியம். அதனால இந்த திருநள்ளாத்து பகவான் நமக்கு சனீஸ்வர அவனே இருக்கிற ஊராச்சு. சரி, நேரம் அங்க போனதுதான் திருநள்ளாத்துக்கு தான் போறாரு. இங்கிருந்து மதுரையை விட்டு புறப்பட்டு நேரம் திருநள்ளாத்துக்கு தான் போறாரு. அது போல அந்த பாவை புலியூர்ல இருந்து நேர திருவதிக விரட்டானம் தான் வர்றாரு. திருவதிக வீரட்டான வந்து அங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் மறுபடியும் வேற ஊருக்கு போறார். ஏன்? தன்னை ஆட்கொண்ட ஊர் அது. அதனால ஒரு நேர பெண்ணாகடம்னு ஒரு ஊருக்கு போறார். பெண் தேவ பெண்கள், ஆ பசு, கடம் யானை, இது மூன்றும் வழிபட்ட இடம் பெண்ணாகடம். அந்த கோயிலுக்கு பேரு தூங்கானை மாடம் பேரு. மயிலாப்பூர் அந்த சாமி இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன? கபாலீச்சரம் பேரு அல்லவா? அப்படி பெண்ணாகடத்துக்கு தூங்கானை மாடம்னு இந்த கோயில். அங்க போற சாமியை கேட்கிற, சுவாமி இந்த உடம்பு, இந்த உடம்பு சமணர் உலகத்தில் இருந்த உடம்பு, இதை தூய்மையாக்கணும். தூய்மையாக்கணும் என்ன செய்யணும்? உன்னுடைய இடவக்குரியும் சூழக்குரியும் பொறிச்சு இந்த உடம்புல பொறிச்சு கொடு சாமி. இப்பவும் பாத்தீங்கன்னா வடநாட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா சூலமும் உடுக்கையும் போட்டு வச்சிருக்கும். அது மாத்திரம் இல்ல, சாமி கிட்ட சாமிய மேல இந்த தீர்த்தத்தை ஊத்தி விட்டு ஒண்ணு சொல்லுவான். நீங்க பாத்துறீங்களா? என்ன தெரியுமா? உடுக்க அடிக்கிறது மாதிரி, உடுக்க அடிக்கிற மாதிரி நாம செய்வோமா? காட்டு மிராண்டி, காட்டு மிராண்டி பத்தினி கத்துறாம இல்லையா? ஆண்டவனுடைய சூலம் இப்படி மூணு வச்சுட்டு இருக்கானே, சிவங்கையில முத்தலை சூலம் வச்சிருக்கான். கொடுமையான ஆயுதம் இல்லையா? ஒரு சூலம்னால குத்துனாலே தாங்க முடியாது. இந்த மூன்று மூணாலையும் குத்துனான்னா ஐயோ, இந்த கொடுமையான ஆயுதம் அவன் கையில் எதற்காக இருக்கிறது? இத நான் படிச்சேன். நான் தினந்தோறும் திருமுறையை பூசை பண்ணி படிக்கிறேன். திருஞான சம்பந்த தேவாரத்தை என்னுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் 48 தடவை திருப்பி திருப்பி படிச்சிருக்கேன். திருநாவுக்கரசு தேவாரத்தில் 50 தடவைக்கு மேல திருப்பி திருப்பி படிச்சு அழுக தெரியாது எனக்கு, படிக்கத்தான் தெரியும். அவ்வளவுதான். சுந்தர தேவார அப்படி, மாணிக்க வாசகரையும் அப்படி. அப்ப இந்த முத்தலை சூளம் எதுக்கு அப்படின்ட்டு இப்படி பார்த்துக்கிட்டே வரும்பொழுது, பட்டினத்தடிகள் 11 ஆம் திருமுறையில் சொல்றார், ஏன் முத்தலைச்சூளை அவன் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏன் வச்சிருக்கான் தெரியுமா? இத மூணு காட்டிக்கிற என்ன தெரியுமா? பிரம்ம விஷ்ணு ருத்ரன் மூன்று பேரும் நான் என்று காட்டத்தான் முத்தலைச்சோளம் வச்சுட்டு இருக்கான். பட்டின தடிகள் சொல்றார், மூவரும் ஒருவன் என்று காட்டத்தானே நீ முத்தலைச்சோளம் அணிந்தாய் என்று சொல்லுகிறார் பதினோராம் திருமுறையில. இது எத்தனை பேரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். நான் ஒரு சின்ன குழந்தைக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பெண் குழந்தைக்கு ஒரு 12 வயசு. இந்த நான் எதையாவது சொல்லி நேரம் ஆக்கிப்பேன் பரவாயில்ல, தேவார சம்பந்தமா தானே சொல்றேன். அதுக்கு இந்த திருவானைக்காவல சிலந்தியும் யானையும் இது செய்யறது அது தவறு நினைச்சது, அது செய்யறது இது தவறு நினைச்சது, கதை உங்களுக்கு தெரியும். யானையும் செத்துது சிலந்தியும் செலுத்துது. சிலந்தி சோழனாக பிறந்தான் என்று வரலாறு வருகிறது, பறக்க வருகிறது, இந்த ஊர் தேவாரத்தில் கூட வருகிறது அல்லவா, வருது. அந்த யானை இந்த கதையை சொல்லியிருந்த அந்த பிள்ளைக்கு அந்த பொண்ணு என்ன கேட்டா தெரியுமா? சார் சார், சிலந்தி தான் சோழனா பிறந்ததுன்னு சொன்னீங்க, இந்த யானை என்ன ஆச்சு சார்னு கேட்டாங்க. எனக்கு வேர்த்து போச்சு. ஏன் எனக்கு தெரியாது, தெரியாது. நான் வேற ஒரு அது வந்து கொட்டாம்பட்டியில பிறந்தது அப்படின்னு நான் ஏதாவது ஒரு கதையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல நான் விருப்பப்படுத. நான் சொன்னேன், அம்மா இந்த கேள்வியை யாரும் கேட்கல, நான் இதுவரைக்கும் கதையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். யாரும் இந்த சிலந்திதான் அப்படி பிறந்ததுன்னு சொன்னேன், அப்ப யானை என்ன பிறந்தது என்ன ஆச்சுன்னு யாரும் கேட்கல, நீ கேட்டுக்கிட்ட, எனக்கு தெரியாதுமா, நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டேன். அவ 5 வருஷம் என்கிட்ட படிக்கிறதுக்காக வந்திருக்கிறா தேவாரம். எனக்கு அன்னையிலிருந்து அவளை பார்க்கும் போதெல்லாம் வெக்கமா இருக்கும். இப்படி கேட்டுக்கிட்டாலே நம்ம பதில் சொல்ல முடியாம தவிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தேவாரத்தை தினந்தோறும் படிச்சுட்டு வந்தனா, ஒரு நாள் திருப்பாசூர் தேவாரம் படிச்சேன். 12 திருமுறைகளுக்குள்ள ஒரு இடத்துலதான் வருகிறது இந்த யானை என்ன ஆச்சுன்னு. எங்கேயாவது இருந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன், வேற எங்கேயாவது இருந்து சொன்னாக்கா நான் கேட்டுக்கிறேன். எப்படி இந்த சூளை நோய் தீர்த்தான்னு திருநாவுக்கரசர் ஒரு இடத்துல சொல்லுகிறாரோ, அது போல இந்த யானை என்ன ஆச்சுன்னு ஒரே இடத்துலதான் நாவுக்கரசர் சொல்றார். புத்தியினார் சிலந்தியும் தன் வாயின் நூலால் பொது பந்தரது இழைத்து கருகால் மேய்ந்த சித்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்ய. பின்னால சிலந்தி வந்து சோழனா பிறந்தான், 48 கோயில் நம்ம கட்டினான், 48 கோயில் கட்டினான் அந்த செங்க கோச்செங்கச்சோழன் இல்லையா. யானை ஏற முடியாத கோயிலாக 48 கோயில் கட்டினான். மாடக்கோயில் அதுக்கு பேர். இந்த யானை என்னாச்சுன்னு பின்னால சொல்றாரு பாருங்க. புத்தியினார் சிலந்தியும் தன்வாயின் நூலால் பொது பந்தர் அது இழைத்து கருகால் இந்த சித்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்ய. சிவகணப்பு புகப் பெய்தார் திரளால் மிக்க வித்தகத்தால் வெள்ளானே வெள்ளா அன்பு விரவியவா கண்டு அதற்கு வீடு காட்டி. அதுக்கு பிறப்பு இல்ல, அதுக்கு அந்த பிறப்போட சரியா போச்சு, அதுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கொடுத்துட்டானோ. இந்த விவரம் இந்த ஒரு பாட்டை தவிர வேற எங்கேயும் இல்ல. எங்கேயாவது இருந்து சொன்னா நான் கேட்டுக்கிறேன், கிடையாது.